صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين لا سيما على صحاب البدريين والأحديين والتبوكيين والخندقيين والسائر الصحابة والتابعين وتبع التابعين رضوان الله تعالى عليهم أجمعين கண்டியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கமிக்க உலமா பெருமக்களே, எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சங்கமிக்க ஆலிம் பெருமக்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபகத்தில் அவர்களை பிறக்கச் செய்து அரபகத்துக்கு மட்டும் சொந்தமில்லாமல் அவனுக்கே அவனி என்று சொன்னால் அகில உலகம், அகில உலகத்திற்குமே அவர்களை ஒத்த ரசூலாக இறுதி தூதராக அல்லாஹு தஆலா அனுப்பி சிறப்பித்தான். அந்த தீனை அங்கு போதிக்கின்ற போது அந்த தீனை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டிக்கொண்டிருந்தார்கள் மக்கத்து குறைஷிகள். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே சையிதனா, அதாவது மதீனத்துல் முனவ்வராவிலிருந்து சங்கமிக்க சஹாபா பெருமக்கள் அந்த தீனின் வாடையை பெற்று தீனை அங்கீகரித்திருந்தார்கள். இதை உதாரணமாக சொல்லுவார்கள், தாமரையின் மலரின் கீழ் மண்டூகங்கள் அப்படி உட்கார்ந்து சத்தம் போட்டுக் கொண்டிருக்கும். மண்டூகம் என்று சொன்னால் தவளை. தாமரையின் கீழ் உட்கார்ந்து கொண்டு மண்டூகங்கள் சத்தம் போட்டுக் கொண்டே இருக்கும். ஆனால் அந்த தாமரைக்குள் இருக்கின்ற தேனை எடுப்பதற்கு வண்டுகள் எங்கிருந்தோ வந்து எடுத்து செல்லும். தாமரைக்கு கீழே சத்தம் போட்டுக்கிட்டே தான் உட்கார்ந்துருக்கும், இதுக்கு தெரியாது மேலே தேன் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் எங்கிருந்தோ வந்த வண்டுகள் மகரந்த சேர்க்கையை தெரிந்து அதை நுகர்ந்து அதை எடுத்து சென்று விடுகிறது. இது உலகத்தில் நாம் காணுகின்ற உண்மை. அதைத்தான் இங்கு உதாரணமாக சொல்ல வேண்டும். அந்த மக்கத்து ரோஜா மதீனத்து ராஜா தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீனுல் இஸ்லாத்தை புரியாத மக்கத்து காபிர்கள் மண்டூகங்களாக உட்கார்ந்திருந்தார்கள். மதீனாவிலிருந்து வந்து சங்கமிக்க சஹாபாக்கள் தீனை தெரிந்து கொண்டு சென்றிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த தீனுல் இஸ்லாம், அதை நிர்மூலமாக்கிட வேண்டும் என்பதற்காக அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நிர்மூலமாக்கிவிட்டால் தீனை நிர்மூலமாக்கி விடலாம் என்று நினைத்தார்கள். அல்லாஹு தஆலா தித்திக்கும் தேன்மறையாம், தெவிட்டாத வான்மறையாம், அழியாத சத்தியம் அல்லாஹுடைய கலாம். அதில் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான், யுரீதுன அய்யுத்வி நூர் அல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முதிம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த ஜோதியை அணைக்க எவனாலும் முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அதனால் அன்னல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை, அல்லாஹ்வுடைய உத்தரவை பெற்று ஹிஜ்ரத்தை செய்தார்கள். அப்படி போன பின்னாலும் கூட இவர்கள் விடவில்லை, மதீனாவில் இஸ்லாம் பரவுகிறது, எனவே மதீனாவில் இருக்கின்ற இந்த சகோதரர்களை அழித்து துவசம் செய்திட வேண்டும் என்பது திட்டமிடப்பட்ட ஒரு போர்தான் பத்ர் போர். ஆனா பத்ர் போர் நடப்பதற்கு எந்த காலகட்டம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். காரணம், ஒரு பதிரு என்று சொன்னால் அந்த பதிரை கிட்டத்தட்ட ஒரு 25 வகையாக காணுகலாம். ஒரே பதிர் தான், ஆனால் அதில் இருக்கின்ற படிப்பினைகள் 1000 படிப்பினைகளாகவது அதில் இருக்கும். 1000 பேர் உட்கார்ந்தாலும் கூட பதிரை பத்தி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அல்லாஹ் அத்தனை விஷயங்கள் அதில் வைத்திருக்கிறான். 1000 ஆளுங்கள் வந்த ஆளுக்கு 10 நிமிஷம், இங்கு இருக்கக்கூடியவர்களை கூட எந்திரிச்சு சொல்ல சொன்னா நீங்கள் சொல்லிடுவீங்க. அத்தனை விஷயங்கள் இருக்கிறது. அதை எத்தனை விஷயங்களை கொட்டினாலும் அதை நாம் கேட்க தயார்தான். ஆனால் காலங்கள் சூழ்நிலைகள் அனுசரித்து நாம் இன்று எனக்கு பின்னாலும் இஸ்மாயில் ஹஜரத் பயான் செய்ய இருக்கிறதால் நானும் கொஞ்சம் சுருக்கிக் கொள்கிறேன். அப்படி அந்த கால கட்டம் எப்படி என்று பாருங்கள். இங்கு அவர்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள் 13 ஆண்டுகள். அதற்கு பிறகு மதீனா நகருக்கு போன பின்னால் ஹிஜ்ரத் செய்து போறாங்க. சகோதரர்களே, இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறது. ஹிஜ்ரத் என்று சொன்னா இப்ப நாம கூட நம்ம மனைவி மக்களை விட்டு போட்டு இங்க வந்திருக்கோம், நாம 1 மாசம், இது ஹிஜ்ரத் தான், ஹஜ்ரத் தான், ஹிஜ்ரத் இல்லை. இதுக்கு பேர் ஹிஜ்ரத் சொல்ல முடியுமா? அல்லது நாம் சம்பாதிக்கத்தான் வந்திருக்கோம், நாம் எல்லாம் முஹாஜிரா, நாம் எல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டோமா? இல்லை. அல் ஹிஜ்ரத்து தர்குல் வதனில் ஈமான், தன்னுடைய பிறந்தகத்தை, தன்னுடைய சொந்தத்தை, பந்தத்தை அத்தனையுமே அல்லாஹுக்காக வேண்டி விட்டு வரணும். அங்கு மார்க்கத்தை கடைபிடிக்க வழி இல்லை, தொழுகை வழி இல்லை, இபாதை செய்ய வழி இல்லை. அந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி புறப்பட்டு வருவதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். இலங்கையில சண்டை போட்டு அகதியெல்லாம் வர்றான்னா அகதியெல்லாம் முஹாஜிர் இல்லை, துரத்துறான், இடமில்லை, அதனால் ஓடியாடுறாங்க. நாம சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம், இது ஹிஜ்ரத் அல்ல. ஏன்னா உட்கார்ந்திருக்க நேரத்திலேயே அழுத்துறாங்க, உட்கார்ந்திருக்க நேரத்திலேயே வந்துருது ஹிஜ்ரத் ஆயுது. அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க, பயான் செஞ்சு, பயான்ல இருக்கீங்களா, பள்ளியில் இருக்கீங்களா, எப்படி தொடர் விசாரணை? சங்கமிக்க சஹாபாக்களை யார் விசாரித்தார்கள்? மக்காவிலிருந்து துரத்தெடுக்கப்பட்டார்கள், பொருள்கள் பிடுங்கப்பட்டன, எத்தனை பெண்கள் விதவையாக்கப்பட்டார்கள், அடித்து துன்புறுத்தினார்கள், பொருள்களை போட்டு உடைத்தார்கள், கழுத்தை வெட்டினார்கள். சங்கமிக்க விலாகுதி எல்லாருடைய வரலாறு எல்லாம் கேட்டுவிட்டால் உலகத்தில் எப்படிப்பட்ட அந்த கருப்பு இன மக்கள் பிலால் என்று சொல்லிவிட்டால் இன்றைக்கு உயிரியை கொடுத்து விடுகிறார்கள். அந்த பிலால ஹபஷி தாங்கிய சொல்லொன்னா துயரம், கற்களை வைத்து அவர்களை சித்திரவதைப்படுத்தினார்கள். ஆனால் அந்த கருப்பு வைரம் வீரர் மாமனிதர் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தௌஹீதை ஏற்றுத்தான் இருந்தார்கள். அப்படிப்பட்ட தொல்லைகள் தாங்கிய பிறகு மதீனாவுக்கு வந்து நிம்மதியாக வாழ விடவில்லை. ஹிஜ்ரி 2 ஆண்டு, 2 ஆண்டு அங்கு அவர்கள் ஹிஜ்ரத் என்று எல்லாவற்றையும் விட்டு நாடோடிகளாக உடுத்திய துணிகளை கொண்டு வந்து முஹாஜிர்களுடைய அன்சாரிகளுடைய வீட்டு திண்ணையில் முஹாஜிர்களாக வந்து உட்கார்ந்திருக்காங்க. உண்ணுவதற்கு வழி இல்லை, உடுத்துவதற்கு வழி இல்லை. அப்படி அவர்கள் நிர்கதியாக இருப்பினும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிறார்கள். ஆனால் புறம்போடப்பட்ட தங்கம் என்று சொன்னால் சங்கமிக்க முஹாஜிர்கள் தான், அதற்கு அடுத்து அன்சார்கள். அல்லாஹ் இப்ப ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து சஹாபாக்கள் ஆக்கிட்டான். 5 முஹாஜிர்கள் அன்சாரிகளுடைய வீட்டு திண்ணில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் அனுமதித்தால்தான் அவர்கள் படுக்கப் போவார்கள். எத்தனையோ அன்சாரிகள் தங்களுடைய வீட்டில் ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுத்தார்கள். 2 மனைவியில் ஒரு மனைவியை தலா கொட்டு மனமுடித்து வைத்தார்கள். இந்த மாதிரி அவர்கள் அவர்களுடைய தயவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்ணுவதற்கும் அவர்கள் கொடுத்தால்தான் ஆச்சு. இந்த மாதிரி கட்டத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நோம்ப கடமையாக்குறான். சகோதரர்களே, ஹஜரத் சொன்னது போல நமக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த மகான்களுடைய அவர்களுடைய பரக்கத்தின் காரணத்தினால் நமக்கு வறுமையே இல்லாமலாகி போட்டான். வறுமை இல்லவே இல்லை. வறுமை இருக்குன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் இன்னைக்கு யாரும் அந்த வறுமை கோட்டுக்கு கீழ் இல்லவே இல்லை. எல்லாம் அந்த அவங்களுடைய துவா பரக்கத்தால் தான். அவங்க தான் கல்லை கட்டிட்டு இருந்தாங்க. நாம இந்த ஊருக்கு வந்து ஒரு நாள் கூட நான் பசியாக இருந்ததில்ல, நோம்பாக இருக்கனால தான் பசியா இருக்கேன் தவிர, அப்படி நிரம்பி இருக்கிறது எல்லோருக்கும் அல்லாஹ் அப்படி கொடுக்கிறான். அந்த கண்ணியமிக்க சஹாபாக்குடைய வயிற்றில் கல் இருந்தது. நாயகம் சல்லாசனும் கல் கட்டியிருந்தாங்க. அப்படி அவர்களுக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் நோன்பு கடமையாக்குறான். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நோன்பு கடமையாக்குறான் அல்லாஹ். அப்போ அவங்க நாயகம் சல்லாசனும் சொன்னாங்க, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று சொல்லுங்கள், வெற்றி உங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே நம்பி வந்தார்கள். என்ன வெற்றி? ஊரை விட்டு துரத்தினாங்க. வெற்றி பார்த்தீர்களா? நமக்கு எங்காவது ஒரு பக்கம் போனாக்கா வாழ்த்துக்கள், மாலைகள், சால்வைகள், வரவேற்புகள், அப்படி வந்தா தான் மன சந்தோஷம். மனிதர்களுடைய நிலை. ஆனால் அவர்கள் தீனுக்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட போது துரத்தப்பட்டார்கள். அதற்கு பிறகு அங்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிறான் பரிசு, நோன்பு வையுங்கள். நோன்புன்னு என்ன அர்த்தம்? காலையிலிருந்து சாயந்தரம் சோறு திங்காது. சாப்பிடுவதற்கே எங்க அன்சாரி தோழர்கள் கொண்டா அந்த பேச்சு மூலம் கொடுத்தா தான் உங்களுக்கு சாப்பிடணும். அந்த நேரத்தில் நோம்பா? இப்ப நாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போகணும், கம்பெனிக்கு போகணுங்க, வேலைக்கு போகணுங்க, கொஞ்சம் ஷார்ட்டா முடிங்க என்று நம்முடைய இதயங்கள் அப்படித்தான் வந்து விடுகிறது. ஆனால் அவர்கள் நோன்பான்னு கேட்கல, வைத்தார்கள். நோன்பு வைத்துக் கொண்டு அரை வயிறாக அவர்கள் என்ன சாப்பிட்டு இருப்பார்கள்? அல்லாஹு தஆலா அவங்களுக்கு தந்த அந்த சின்ன சின்ன உணவுகளை கொண்டு சாப்பிட்டு அவர்களுடைய நோன்பு மாண்பான நோன்பு. காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டே நோன்பு இருந்தா அந்த நோன்பு கபூல். அப்படி அவர்கள் நோன்பு வைத்திருக்கின்ற போது வந்து சேர்கிறது சண்டை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 17க்கு முன்னாடி பத்ரில் சண்டைக்கு போகணும். ஊரோட்டு துரத்தப்பட்டு உணவில்லை, நோன்பு வைத்துக் கொண்டு சண்டையா என்று நாம் வியந்து போவோம். ஆனால் அந்த நல்ல மக்கள், சங்கமிக்க சஹாபா பெருமக்கள், நமது காக்கா அவர்கள் சொல்லி அந்த பதில் களத்தை அமைத்து கொடுத்து விட்டார்கள். அந்த பதில் களம் எப்படி இருந்தது என்பதை அவர்கள் சித்தரித்து காட்டிவிட்டார்கள். அப்படி கடமையாக்கப்பட்டதுதான் இந்த போர். உலகத்தில் போர்கள் எதற்கு? தெரியும் நாட்டை பத்தி இங்கு சொல்லக்கூடாத சூழ்நிலை. எந்த நாடு இந்த நாடுன்னு சொன்னாக்க அங்க நம்மளை வெளியில் பிடிச்சிட்டு போயிடுவோம். அல்லாஹ்வுக்கு பயப்படுறோமா இல்லையோ? பயப்பட வேண்டிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். போது பார்த்து பேசுங்க, நிதானமா பேசுங்க. பிடிச்சிட்டு போறப்பதான் ஊருக்கு போய் சேர முடியாது. அல்லாஹ்வை பயப்படுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள். நிலைமையை பாருங்க. ஆக மொத்தம் ஒரு நாட்டுக்காரன் இன்னொரு நாட்டுக்காரன் மீது ஆதிக்கத்தை செலுத்துகிறான். அங்கிருக்கக்கூடிய செல்வத்தை கொள்ளையடிப்பதற்காக இப்படி உலகத்தில் நடக்கிற போர் ஆதிக்க போர். தன்னுடைய ஆதிக்கத்தை அங்கே நிலைநாட்ட, அதற்கடுத்து உலகத்தில் வாதிக்க போர், வாதிப்பதற்காக வேண்டி. என் கருத்து சிறந்ததா, உன் கருத்து சிறந்ததா, இஸ்லாமா பகுத்தறிவா, கம்யூனிசமா லெனினிசமா கேபிட்டலிசமா மெட்டீரியலிசமா, உலகத்தில் வாயில நுழையாத பேர்லாம் இசை இசன் வந்துட்டே இருக்கும். இப்படிப்பட்ட உன் கருத்தா என் கருத்தா, இதெல்லாம் போய் நமக்குள்ள சின்ன ஜமாத்தா வேற ஜமாத்தா, நாங்கெல்லாம் ஒரே ஜமாத்தாப்பா, ஒரே ஜமாத்தான், வேற ஜமாத்தே கிடையாது, எல்லாம் சொர்க்கம் போற ஜமாத்தான் இன்ஷா அல்லாஹ். அப்படி இருக்கும்போது எந்த ஜமாத்தை நாங்க பிரிக்கல, நீங்க தான் என்னென்னமோ புதுசு புதுசா கல்யாணம் முடிச்சு போற தம்பதிகளை போல புதுசு புதுசா பேசிட்டு போறீங்க. அப்படி வேண்டாம் சகோதரர்களே. மண் செல்வ அணில் ஜமாத்தி பக்கத்து சுத்த பின்னார், அதுல போயிட்டா போயிடுவாங்க. அப்படி உலகத்தில் தங்களுடைய கருத்தை வாதிப்பதற்காக வேண்டி வாதிக்க போர். என் கருத்து பெரியதா, உன் கருத்து பெரியதா உலகத்தில் நடக்கின்றது. அதே போல பட்டிமன்றங்கள் நடக்கிறது. குடும்பத்தில் தலை சிறந்தவர் தாயா தாரமா, அது ஒரு வாதிக்க போர். அதான் பட்டிமன்றம், அவங்களா இவங்களா. ஒரு மனுஷனை சீர்திருத்தம் செய்வது வீட்டு சூழலா நாட்டு சூழலா? வீடா வெளியா? இப்படி உலகத்தில் வாதிக்க போர். மூன்றாவதாக சோதிக்க போர். சோதித்து பார்ப்பது, பார்க்கலாமா ஒரு கை வர்றியா ரெண்டு கை வர்றியா? தங்களுடைய சக்தியை செலவு செய்து காட்டுகின்ற எத்தனை பாக்சர்கள் இருக்கிறார்கள், குத்துச்சண்டை வீரர்கள், மல்யுத்த வீரர்கள். இல்லாட்டி இவ்வளவு பார்ப்பீங்களே, பார்த்து கீத்து கடைசியில் கட்டிலிருந்து கீழே விழுந்துருவாங்க இவங்க. அப்படியே பார்த்தா குத்து, அவனுக்கு குத்து, இவனை குத்து, குத்து குத்து இருக்கு, கடைசியில் கட்டிலிருந்து கீழே விழுந்துருவாரு. இவரு அவ்வளவு ஆசை, அவன் மாமிசம் மலைகள் வந்து மோதலாம், கையெழுத்து போட்டுறான், களிமா ஓதிட்டா நான் பொறுப்பல்ல, காசு உனக்கு சேர்ந்துடும், எனக்கும் காசு சேர்ந்துடும். இப்படி உலகத்தில் நாயன் சொல்லா சொல்லம் காலத்தில் நடந்ததாக ஒரு சிறு ரிவாயத்திற்கு உக்கா நாட்டை நாயன் சொல்லா செய்ததாக, ஆனால் சங்கமிக்க முஹத்திசீன்கள்ட்ட அந்த ரிவாயத் சரியில்லை. நாயன் சொல்லாசும் பாக்ஸிங் ருக்கா நாட்டை சண்டை போட்டாங்க, நாயன் சொல்லி ஜெயிச்சாங்கன்னு. அப்படி அது ஒரு சரியான ரிவாயத் அல்லங்கிறதுனால அதை குறிப்பிடுவதில்லை, வரலாறுல எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி உலகத்தில் தங்களுடைய பலத்தை சோதிப்பதற்காக வேண்டி சோதிக்க போர். அதே போல அதற்கு அடுத்து சாதிக்க போர், தன் வல்லமையை எடுத்து காட்ட வல்லரசு நாடுகள் சாதிப்பதற்காக வேண்டி போர் நடத்துகிறார்கள். உசாமாவை தேடு, அவனை தேடி, இவனை தேடு அப்படி சொல்லி அவர்கள் சாதிக்கிறதுக்காக வேண்டி, தங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய பாம்புகளை வைத்திருக்கிறோம், கட்டு வச்சிருக்கோம், ஏவுகணை வச்சிருக்கிறோம், பி கேர்ஃபுல் என்று மிரட்டான். எல்லாத்தையும் மிரட்ட முடியுமா? மிரட்ட முடியாது, ஆனால் மிரட்டுகிறார்கள். வல்லரசு நாடுகள் சாதா நாடுகளை பயம் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப சாதிப்பதற்காக உலகத்தில் இப்படி எத்தனை போர், ஆதிக்க போர், வாதிக்க போர், சாதிக்க போர், சோதிக்க போர், ஆனா பதில் போர் இந்த நாளுக்கும் கட்டுப்படவில்லை. பதில் போர் எப்படி நடத்தப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு ஆயத்தை கொண்டு சொல்லுகிறான். 10-13 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பொறுமையா காத்தாங்க, யாருக்கும் எந்த தொல்லையும் படுத்தல. அங்கு போன பிறகு அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை சொல்லுகிறான், பொறுத்தது போதும், பொங்கிடுவீர் நபியே, எத்தனை ஆண்டுகள் பொறுப்பீர்கள். நாம தமிழ சொல்றது இல்லையா, குட்ட குட்ட குனியபவனும் முட்டாள், குனிய குனிய குட்டுபவனும் முட்டாள். ஒருத்தன் கொட்டிட்டே இருக்கானா, கொட்டு 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 என்று சொல்லி அந்த தலையை கொடுக்கிறவனும் முட்டாள் தான், கொட்டவனும் முட்டாள் தான். எவ்வளவுதான் பொறுப்பது, பொறுமைக்கு ஒரு அளவு இல்லையா? அதனால்தான் அல்லாஹு தஆலா ஆயத்தை சொன்னான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அமுல்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமங்களில் இப்படி ஒரு திருநாமம் இருக்கிறது, அந்த ஜாத்துல் மலாஹி, நான் போருடைய நபி. போர் குணம் அல்ல, போர் என்பது எதற்காக வேண்டி வந்தது கவனித்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ரஹமத்துல் லில் ஆலமீன் சொல்றோம், கருணையே வடிவானவர்கள். இஸ்லாம் என்றால் என்ன? சாந்தி சமாதானம், சண்டைக்கு போக கூடாதுன்னு அர்த்தம். அப்ப இஸ்லாம் என்றால் சாந்தி சமாதானமாக சொல்றீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கருணை வடிவானவர்களா சொல்றீங்க, அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாள் எடுத்துட்டு வந்தாங்களே, இது இஸ்லாத்துக்கு மாற்றமா தெரிகிறது? மாற்றம் அல்ல, அப்படி மாற்றமா தெரியுது. அதுதான் சொல்லப்பட்டது, இஸ்லாம் சமாதானத்தை தான் விரும்புகிறது. ரத்தம் சிந்துவதை இஸ்லாம் என்றைக்குமே விரும்பவில்லை, என்றைக்கும் விரும்புவதில்லை. கியாமத்து நாள் வரைக்கும் ரத்தம் சிந்தணும்னு அல்ல. நான் சொல்லா சொல்ல கையில வாழை கொடுத்து இந்த பக்கம் குரான் சரியை எடுத்துட்டு வந்து கலிமாவை சொல்றியா இல்லையா வெட்டட்டா என்று நாயன் சொல்லா செல்லம் சொல்லவில்லை. சஹாபாக்கள் அப்படி முறை தவறி சில நேரங்களில் செய்து விட்டதை கண்மணி நாயன் சொல்லா செல்லம் கண்டித்திருக்கிறார்கள். பின் எதற்கு போர், இஸ்லாத்துல போர் எதற்கு? நாயன் சொல்லா சொல்லி வாழ்க்கையில நிறைய போர்கள் நடந்திருக்கின்றன என்றால் அது தற்காப்பு போர். அல்லாஹு தஆலா இந்த போரை செய்து நீங்கள் உங்களுடைய மூமினின்களை தீன்தாரிகளை காப்பாற்றுங்கள் என்றுதான் சொல்லுகிறான். எனவே இஸ்லாம் வாளால் பரவியது அல்ல. உலகத்தில் நமது நாட்டில் இப்படி எத்தனை பேர் சொல்லியிருக்கிறார்கள், இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது, வாளை வைத்துக் கொண்டுதான் இஸ்லாம், முஸ்லீம் என்று சொன்னாலே விஜயா கத்தி வச்சிருப்பாங்க, கத்தி வச்சிருப்பாங்க, வாள் வச்சிருப்பாங்க. நம்ம சவுதி அரேபியானுடைய சின்னமே வாள் தான். ஆனா அதர்மத்தை தட்டி கேட்கின்றவாள், அசத்தியத்தை எதிர்க்கின்றவாள், அசத்தியவாதிகளை நிர்மூலமாக்குகின்றவாள், சத்தியவாதிகளை காப்பாற்றுகின்றவாள், அப்படிப்பட்ட அந்த வாள்கள் தான் அந்த சண்டைகளில் மோதியது. எனவே சந்தைமிக்க சஹாபா பெருமக்கள் அந்த பதிலுக்கு வந்ததை அருமையின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள். இம்மன் ஈர் வ இம்மன் நஃபீர். ஒன்று அபு சுஃபியான் அவருடைய வணிக கூட்டம், இன்னொன்று பாதுகாப்புக்கு வந்த கூட்டம். இந்த வணிக கூட்டமா போருக்கா, ரெண்டு எதுக்கு போலாம்? அப்ப சில சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாம சண்டை செஞ்சு பழக்கம் இல்லை. ஏனென்றால் அரபுகள் சண்டைக்கு செய்யறவங்க தானே கேள்விப்பட்டிருக்கோம். சின்ன சின்ன விஷயம் சண்டை போடுவாங்கன்னா சண்டை வேறு போர் வேறு. சண்டைங்கிறது இப்ப ரோட்ல சமயத்தில் நடக்கும் பாருங்க, அது சண்டை. எப்படி வேணாலும் சண்டை போடலாம், குத்தலாம், வெட்டலாம், கீழே விழுந்துடலாம், அதுக்கு பேர் சண்டை. என்ன வேணாலும் நடக்கலாம், அதுக்கு ஒரு அதவே கிடையாது, அதுக்கு ஒரு முறையே கிடையாது. ஆனா போர் அப்படி அல்ல. அதை முதலில் அறிவிக்க வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், யார் வருவா, யார் நமது ரகசியத்தை சொல்வார்கள், உளவாளிகளை அனுப்ப வேண்டும், இத்தனையும் செய்துவிட்டு இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அமைத்தார்கள் என்றால், அல்லாஹு தஆலா அவர்களை தளபதியாக ஆக்கி வைத்திருக்கிறார். உலகத்தில் போர் செய்வதற்கு தளபதிகளாக ஆக்கி வைத்திருக்கிறார். அப்ப அங்கு ரெண்டு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு கவனிக்கிறார்கள். சரி, இந்த பொருளாதாரத்தை நாம நிறுத்துவோம். பொருளாதாரம் மக்கத்து காவிர்களுடைய முதுகன் எலும்பா இருக்கக்கூடியது காசு பணம் தான். அதை வச்சுதான் ஆயுதம் வாங்க போறாங்க. எனவே அவருடைய கேப்டலை நாம நிறுத்துவோம். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் வந்து பொருளாதார தடைன்னு போடுறான். ஒரு நாட்டை கட்டுப்படுத்துறதுக்கு பொருளாதார தடை எங்கிருந்து எடுத்தான்? நாயன் சொல்லாருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்தார்கள். உலகத்திலே பெரிய பெரிய அரசியல் லீடர்களுக்கு யூனிவர்சல் லீடர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்க தான் இந்த பொருளாதார தடையை காட்டுறாங்க. சிறந்த அரசியல் நிபுணர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் அந்த பொருளாதார தடைக்காகத்தான் அவர்களை பிடிக்குவதற்காக வேண்டி போனார்கள். அபு சுஃபியான் அவர்கள் நல்ல விவரமானவர்கள், போய்விட்டார்கள். அபூஜஹல் மண்டக்கு இருக்கேன், அவனுக்கு பேரு அபூஜஹல். அபூஜஹல்னா உலகத்திற்கு எல்லா முட்டாளுக்கும் அவன் தான் அப்பன். அவனுக்கு அரபு நாட்டில் வச்சிருந்த பேரு அபுல் ஹிக்கம், ஞானத்தின் ஊற்று, ஞான தந்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தமான பேர் வச்சாங்க. மக்காவில் ஒரு பெரிய வெல்ஃபேர் அசோசியேஷன் இருந்தது, தாருன் நதுவா. அந்த வெல்ஃபேர் என்ன, அரபிகள் உட்கார்ந்துகிட்டு நிறைய திட்டங்கள் போடுவாங்க. அதுல இப்படி ஒரு மகா திட்டம் போட்டிருக்காங்க. அதுல என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி கத்தல் பண்ணணும். இது ஒரு சங்கம், இப்படி எக்கச்சக்கமான சங்கம் இன்னைக்கு வச்சுட்டு இருக்குது. ஆனா எந்த சங்கம் ஜெயிக்க, நான் சல்லல்லாஹு மீதும் பற்று வைத்தால் தான் அந்த சங்கம் ஜெயிக்கும். அந்த மன்றத்தில் 40 வயசானாத்தான் மெம்பர்ஷிப் கிடைக்கும் அதுல. ஆனால் நமது விஐபி அபூஜாலு மட்டும் 33 வயசுல கொடுத்துட்டாங்க. காரணம், ஆளை கவுக்கிறதுல மன்ன. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில், அவங்களுக்கு சீக்கிரமாவே பாப்புலாரிட்டி ஆயிடும். காரணம், ஆளை கவுக்கிறதுல பேசினாக்கும் வயிற்றுல இருக்க குழந்தைகள் உணர்த்தும். இதுல தில்லுமுள்ள வந்து நல்ல பிரபலமானவர். அதனாலதான் அபூஜஹல், இல்ல இல்ல வெச்ச கால நாங்க பின்வாங்க மாட்டோம், போவோம், மவுத்து இழுத்துட்டு வந்துருச்சவன வந்தான். இறுதியாக அந்த போர் நடக்கிறது என்று சொன்னால், போரை பற்றிய செய்திகள்ல இந்த பொருளாதார தடையை நான் சொல்லாத சொல்ல போட, இறுதியாக அவர்கள் வர அவர்களிடத்துல சண்டை செய்வதற்காக வேண்டிய நான் சொல்லா சொல்லம் அவர்கள் தயாராகிவிட்டார்கள். அப்படி தயாரான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பந்தல் அமைத்தார்கள். அந்த பந்தலில் அவர்கள் நின்று கொண்டு உத்தரவு பிறப்பித்தார்கள். அவர்கள் அதில் தொழுது சஜிதா செய்தார்கள். பத்ரு போர் வெற்றியடைந்தது எதனால் என்று பார்க்கின்ற போது, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதில் பல அம்சங்களை வைத்திருக்கிறான். அதில் ஒரு அம்சம், சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரீஷ் என்று சொல்லப்படுகின்ற கமாண்டர், சீப் கமாண்டர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவங்களுடைய உத்தரவு வாங்கிட்டு தான் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு, அலி ரழியல்லாஹு அன்ஹு மற்றவர்கள்லாம் உத்தரவு வாங்கிட்டு தான் போய் போர் செய்வாங்க. அப்படி அந்த கமாண்டர் சீப்பாக நாயகம் சொல்லா சொல்ல இருக்கின்ற போது அந்த பந்தலில் அவர்கள் தொழுதார்கள். போர்க்களத்தில் வெற்றிக்கு எத்தனையோ காரணங்களிலே நாயகம் சொல்லா சொல்லமுடைய தொழுகையும் காரணம். அந்த தொழுகையில் அவர்கள் சஜிதா செய்தார்கள். அதனால்தான் முமினீன்களே நமது கோரிக்கைகள் நிறைவேறுவதற்காக வேண்டி தொழுகையை போன்ற சஜிதாவை ஷாஃபி ரஹமுல்லா அவர்கள் தனி சஜிதா செய்யலாம் என்று அனுமதித்திருக்கிறார்கள். சஜிதா செஞ்சு துவா கேட்கலாம். இமாமுலாலும் சொல்லுவாங்க வெறும் சஜிதா செய்யறத விட நன்றக்கா சேர் தொழுதுருவாங்க. ஆக மொத்த சஜிதா அது அல்லாஹு தஆலா இடத்துல கோரிக்கை கபூலாகக்கூடிய இடத்துல சஜிதாவை போல ஒரு நிலைப்பாடு இல்லை. காரணம் மனிதனுடைய எல்லா அவயவங்கள் அவனுடைய ஐம்புலன்களும் இங்கேதான் இருக்கிறது. அத்தனையும் அல்லாஹு அக்பர் இந்த சஜிதா அல்லாஹை தவிர யாருக்கும் இல்லை. அப்படி சஜிதாவில் அவர்கள் கேட்ட துவா யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக்க நஸ்தகீஸ் பிரஹ்மதிக்க அஸ்தகீஸ் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக்க அஸ்தகீஸ் ஓ நித்திய ஜீவனே, உலகத்தில் அத்தனை பேரும் அழிந்தாலும் அழியாத நித்திய ஜீவனே இறைவா, உலகத்தை கட்டி காக்கின்ற ரப்பே பேரரசனே, உன்னை கொண்டு நான் காவல் தேடுகிறேன். இந்த வாட்களும் ஒரு காரணம், சஹாபாக்களும் ஒரு காரணம், மலாய்க்கத்துமார்களும் ஒரு காரணம், ஆனால் அத்தனைக்கும் நீயே காரணம். எனவே நீயே எங்களுக்கு வெற்றித்தா என்று கேட்டார்கள் அல்லவா. அந்த துவாவை நாம் இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் நமது எந்த கோரிக்கையா இருந்தாலும் இந்த துவாவை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா வெற்றி தருவானாக. இறுதியாக இந்த போர்க்களத்தில் எத்தனையோ வெற்றி வாய்ப்புகள் இழந்தார்கள் அந்த காபிர்கள். அதில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மசூர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் போர்க்களத்திற்கு வந்து அபூ ஜஹலை தாக்கிவிட்டார்கள். அபூ ஜஹலுடைய குதிரையை வெட்டிவிட்டார்கள். அபூஜஹல் கீழே விழுவதற்கு முன் முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா இளஞ்சிங்கங்கள் அவர்கள் இருவரும் எங்கே அப்துல்லாஹி மசூத் சாச்சா அவர்களே எங்கே அந்த அபூஜஹல் என்று கேட்டு வந்து அவர்கள் பாய்ந்து தாக்க அவர்களுடைய மகனார் இக்ரிமா ரழியல்லாஹு அன்ஹு அந்த குழந்தைகளுடைய கையை வெட்ட, சிறு குழந்தைகள், அதில் வாழை மரத்தினுடைய நாரை போல தொங்கிக் கொண்டிருந்த கையை அவர்கள் காலுக்கு கீழே வைத்து சரையலனை இழுத்து விட்டு போய் அபூஜஹல் தாக்கிய அந்த வீர சிங்கங்களை எல்லாம் இந்த பத்ர் நாளில் நாம் நினைத்தார் உள்ளம் புல்லரித்து போய்விடுகிறது. சிறு குழந்தைகள், அப்படிப்பட்ட வீர சஹாபாக்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. அந்த அபூஜஹலை வெட்டி வீழ்த்தியதுக்கு பிறகு அவருடைய தலையை வெட்டுவதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். என்ன காரணம்? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம், அர்த்தம் மட்டுமல்ல ஒவ்வொரு பொருத்தம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த செயலும் அற்புதமான ஒரு காரணத்தை கொண்டிருக்கும். வெட்டியவர்கள் இளைஞர்களான சஹாபாக்கள், தலையை வெட்டி வருவதற்காக வேண்டி அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு ஏன் அனுப்பினார்கள்? வரலாற்றுக்குள் வரலாறு, வரலாற்றுக்குள் வரலாறு. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅபத்துல்லாஹிலே எழுந்து நின்று சூரத்து ரஹ்மான் வந்திருக்கிற அருளப்பட்டிருக்கின்ற நேரத்திலே அர் ரஹ்மான் அல்லமல் குரான் என்ற 8-10 வசனங்களை காபாவுடைய வாசப்படி மேலே ஏறி நின்று கொண்டு உரக்க ஓதினார்கள். அப்பொழுது எதிரிகள் ஓடி வந்து அவர்களில் அடித்தது அபூஜஹல் தான். அவருடைய முகமே தெரியாத அளவுக்கு கண்ணா பின்னான் அடித்து விட்டான், ரொம்ப தாக்கி விட்டான். அப்புறம் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சமாதானப்படுத்தி அவங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. அதற்காக வேண்டி இன்றைக்கு அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய எதிரி, என்னுடைய எதிரி, சமுதாயத்தின் எதிரி ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மா. மூசா நபிக்கு எப்படி ஆன அந்த ஃபிரௌன், ஃபிரௌன் வார்த்தை பொதுவா போச்சு, யாரெல்லாம் தீனுக்கு எதிரியோ அவெல்லாம் ஃபிரௌன் தான். இந்த உம்மத்தின் ஃபிரௌன் அபூஜஹல், இவனை வெட்டுவதற்காக அப்துல்லாஹி மசூத் அல்லாஹ்வை அனுப்புகிறார்கள். அப்படி கிடக்கிறான், குற்றையும் குயிருமாக கடந்து கொண்டிருக்கிறான். அப்போ ஹசரத் அப்துல்லாஹி மசூத் அல்லாஹ் அவர்கள் போய் அவனை வெட்டுவதற்கான சொல்லும் போது ஜாடை காட்டினானாம். இப்படி வெட்டினாக்கா என் தலை ரொம்ப சிறுசா இருக்கும், நெஞ்சோடு சேர்த்து வெட்டுன்னு சொன்னான். எப்படிப்பட்ட கொடுங்கோலன், தலையை வச்சு காட்டும் போது அபூஜஹல் தலை அங்கேயும் கூட, சிலர்களுக்கு எங்க போனாலும் முன்னால காட்டணும், அப்பதான் ராகத்து. அல்லாஹு தஆலாவுடைய கோப பார்வையில அவனுடைய தலை பெருசா தெரியணுமா, அதனால இங்க நெஞ்சை பார்த்து வெட்டுன்னு சொன்ன. அப்படி வெட்டி விட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அபூஜஹல் அணிந்திருந்த அத்தனையுமே அப்துல்லாஹி மசூத் ரலியல்லாஹு அன்ஹு தந்தார்கள். இப்படி அந்த பத்ர் போர்க்களம் என்பதற்கிறதே உலக பொன்னாசைக்கும் பெண்ணாசைக்கும் மண்ணாசைக்கும் எதற்குமே நடந்ததல்ல, வெறுமனே இந்த சத்தியத்தை உலகில் எடுத்து ஓத வேண்டும். அதற்காக பேரிச்ச மட்டைகளும் குச்சிகளும் வைத்துக் கொண்டு உள்ளத்தில் ஈமானை வலுவாக்கி கொண்டு வந்ததால் அல்லாஹு தஆலா மலக்குகளை அங்கே பணியாளர்களாக அனுப்பி வைத்தார். ஜிப்ரீல் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மற்ற எல்லா மலாயிக்குத்துமார்களும் நம்மளை மாதிரி தொப்பி போட்டு வரல. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுகிறான், முசவ்வி மீன் தலையில் தலப்பாகை அணிந்து வந்திருக்கிறார். அதனால்தான் சங்கமிக்க உலமாக்கள் எல்லாம் நம்ம பகுதியிலாம் தலப்பா அணிவாங்க. இங்க தலப்பா என்பது நம்ம ஊர்லயும் உலமாக்களே அணியாம ஆயிட்டாங்க. அது சூடான் நாட்டில் பெரிய பெரிய மஷாயிகள் ஷேகுமார்கள் அணிகிறார்கள், மலக்குமார்கள் போட்டு வந்தாங்க. எனவே அன்பான மூமின்களே, பதர் என்பது முற்றிலும் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாததால் இன்னும் இதை நான் பேச வேண்டிய பேச்சை காக்கா அவர்களும் ஹசரத்தவர்களும் இன்னொரு ஹசரத்தவர்களும் பேச இருப்பதால் தாங்கள் அனைவர்களும் எல்லா உலமாக்களையும் பேச்சை
கேட்டு.